என்பரும் கௌர பூர்ணிமா திருவிழா உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் மார்ச் 5 ஹவாய் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
The Lord has appeared yesterday, 4th March. Not exactly 4th March, it is called according to Vedic calendar, Gaur Purnima, the full moon day of the month of Phalgun.
Bhagavan, March 4 நேற்று தோன்றிய நாள், சரியா March 4 இல்லை, இது வேத நாட்காட்டியின்படி கௌர பூர்ணிமா, அதாவது பல்குண மாதத்தோட பௌர்ணமி நாள் அன்று.
பல்குன் மீன்ஸ் அப் டு 15th மார்ச், ஃப்ரம் 15th பிப்ரவரி டு 14th மார்ச் இஸ் தி மந்த் ஆஃப் பல்குன் அகார்டிங் டு பெங்காலி கேலண்டர்.
பல்குண மாதம் அப்படின்றது வங்காள நாட்காட்டியின்படி பிப்ரவரி 15 மார்ச் 14 வரை இந்த பல்குண மாதம் இருக்கு.
அண்ட் தி மந்த் ஆஃப் பல்குன், தி புல் மூன் டே, புல் மூன் நைட் இஸ் தி அப்பியரன்ஸ் திதி ஆர் அகேஷன் ஃபார் லார்ட் சைதன்யா.
அந்த பல்குண மாதத்தின் பௌர்ணமி தினத்தன்று இரவு பகவான் சைத்தன்யர் தோன்றிய திதி அல்லது அந்த சமயம்.
லார்ட் சைத்தன்யா அப்பியர்ட் ஆன் தி பால்குனி புர்ணிமா. புர்ணிமா மீன்ஸ் புல் மூன் அண்ட் பால்குனி மீன்ஸ் தி மந்த் விச் இஸ் கால்ட் பல்குன், விச் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் 15th February to 14th March.
பகவான் சைத்தன்யர் இந்த பால்குனி பூர்ணிமால தோன்றினார். பூர்ணிமா அப்படின்றது முழு நிலவு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். பால்குனி அப்படின்னா அது பால்குண மாதம்னு சொல்லப்படுது. அது பிப்ரவரி 15 மார்ச் 14 வரை கணக்கிடப்படுது.
After the appearance of Lord Chaitanya, there was great ceremony. All the inhabitants of Navadvip, his father, Lord Chaitanya Mahaprabhu's father, was not very rich man, but was very respectable Brahmin.
Bhagavan Chaitanya thondriya piragu பெரிய விழா கொண்டாடப்பட்டது. நவதீப வாசிகள் எல்லாம், சைத்தன்ய மகாபிரபுவோட தந்தை எல்லாம் இருந்தாரு. அவர் பெரிய செல்வந்தர் இல்லை, ஆனாலும் ரொம்ப மரியாதைக்குரிய பிராமணராக இருந்தாரு.
தி பிராமின் கம்யூனிட்டி எஸ்பெஷலி இன் தோஸ் டேஸ் 500 இயர்ஸ் அகோ, தி பிராமின் கம்யூனிட்டி ஹஸ் எ community, they are not very rich because they did not care for material opulence.
Brahmana samudayam kuripa 500 varshathukku munadi andha kaalathile brahmana samudayathile andha alavukku periya selvandargala illa, yena avargal bhautika selvangal meedana akkara illama irundanga.
That is the specific quality of Brahmins.
அது பிராமணர்களுக்கே உரிய ஒரு தனித்துவம் மிக்க குணம்.
There are four classes of men all over the world.
உலகெங்கும் நான்கு வகையான மக்கள் இருக்கின்றனர்.
People, they are interested for success of this human form of life. They are called Brahmins.
இந்த மனித வாழ்க்கையோட வெற்றி அடையறதில் விருப்பம் உள்ளவர்கள் பிராமணர்கள் அழைக்கப்பட்டாங்க.
அண்ட் தி நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் மேன் தே ஆர் இன்டரஸ்டட் ஃபார் பொலிட்டிக்கல் பவர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்.
அடுத்த முக்கியமான பிரிவினர் அரசியல் பலத்தில் ஆர்வம் உடையவர்கள்.
ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் மேன் இஸ் கால் ஹூ ஆர் சீக்கிங் சக்சஸ் ஆஃப் தி ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப்.
முதல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரிவினர் மனித வாழ்க்கையோட வெற்றியை தேடக்கூடியவர்கள்.
அண்ட் தி நெக்ஸ்ட் கிளாஸ் தே ஆர் சீக்கிங் சக்சஸ் டு பிகம் வெரி ரீச் within this material world by political power.
அடுத்த பிரிவினர் அரசியல் பலத்தால இந்த பௌதிக உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஆகிறதுக்காக முயற்சிக்கிறவங்க.
Another next class is trying to be successful by material opulence by earning money in the mercantile economy.
அடுத்த பிரிவினர் வியாபார சமுதாயத்தில் பணம் சம்பாதிக்கிறது மூலமா பௌதிக ஐஸ்வர்யங்களை அடைஞ்சு வெற்றி அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், தே ஆர் தேர்ட் கிளாஸ்.
முதல் பிரிவு, இரண்டாவது பிரிவு, மூன்றாவது பிரிவு, இவங்க மூன்றாவது பிரிவினர்.
அண்ட் ஃபோர்த் கிளாஸ் மேன் தே ஆர் கால்ட் சூத்ராஸ். That means they have no other ambition than to fill up their belly only. That's all.
நான்காவது பிரிவினர் அவர்கள் சூத்ரர்கள் அழைக்கப்படுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வயிற்று நிரப்புறதை விட ஒரு பெரிய ஆசை எல்லாம் எதுவும் கிடையாது.
They have no intelligence to become Brahmin, neither to become Kshatriya administrator or to occupy political powers.
அவர்களால பிராமணர் ஆகிறதுக்கான புத்திசாலித்தனமும் கிடையாது. சத்திரியர்களா அரசியல் பலத்தால நிர்வாக பொறுப்பை அடையிறதுக்கான திறமையும் கிடையாது.
Neither they have energy to become very rich businessman or industrialist.
ஒரு பெரிய வியாபாரியாகவோ அல்லது தொழிற்சாலை நடத்தக்கூடியவனாகவோ இருக்கிறதுக்கான சக்தி உடையவனாகவும் அவன் இல்லை.
Therefore they are called fourth class men.
அதனாலதான் அவர்கள் நான்காவது பிரிவினர் அழைக்கப்படுறாங்க.
So that division is there all over the world. Either you name differently, but these four classes of men are there. Either in India or in America or Hawaii or Japan or Arabia.
அதனால இந்த பிரிவுகள் உலகெங்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அதை நீங்க வெவ்வேறு பெயர் சொல்லி அழைக்கலாம் வேணாம். ஆனா இந்த நான்கு வகையான மனிதர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது அமெரிக்காவா இருக்கட்டும் அல்லது இந்தியாவா இருக்கட்டும், ஹவாயா இருக்கட்டும் அல்லது ஜப்பானா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும்.
If you divide all people, they will find one class of man. They are not interested with this opulence or material happiness.
எல்லா மக்களையும் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வகையினர் இந்த பௌதிக செல்வங்களால கிடைக்கக்கூடிய இன்பத்தில் ஆர்வம் இல்லாதவர்களா இருப்பாங்க.
They are seeking philosophers, learned scholars, scientists, religionists, reformers. Their business is different.
அவர்கள் எப்பவும் தேடிக்கிட்டே இருக்காங்க. தத்துவவாதிகளா இருக்காங்க, கற்றறிந்த அறிஞர்களா இருக்காங்க, விஞ்ஞானிகள், மதவாதிகள், சீர்திருத்தவாதிகள். அவங்களுடைய வேலையே வேற மாதிரியானது.
So naturally the Brahmin class of men, they are not very rich.
இயற்கையாகவே இந்த பிராமண பிரிவினர் அதிகம் செல்வந்தர்களா இருக்க மாட்டாங்க.
ஓ
என்ன நடந்தது?
ஆர் ஆல்வேஸ் பிகாஸ் தே டு நாட் எண்டெவர் ஃபார் மெட்டீரியல் ஆப்புலன்ஸ் அப்பரண்ட்லி தே லுக் வெரி புவர்.
அவர்கள் எப்பவுமே அப்படிதான், ஏன்னா பௌதிக செல்வத்துக்காக அவங்க முயற்சி எடுக்கிறதே இல்லை. வெளித்தோட்டத்தில் அவங்க ரொம்ப ஏழ்மையா தான் தெரிவாங்க.
பட் ஆக்சுவலி தே ஆர் ரீச் இன் நாலேஜ். பட் பீப்புள் டு நாட் கேர் ஃபார் நாலேஜ் அட் தி பிரசன்ட் மோமெண்ட். அட்லீஸ்ட் தே கேர் ஃபார் மெட்டீரியல் ஆப்புலன்ஸ்.
ஆனா உண்மையிலேயே அவர்கள் ஞானத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள். ஆனா மக்கள் ஞானத்தை பத்தியெல்லாம் அக்கறைப்படுறதே கிடையாது, குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கிற சூழல்ல. ஆனா அவங்க பௌதிக செல்வத்தை பத்தி அக்கறை கொள்றாங்க.
They think that this life is meant for highest grade of sense gratification. That is the general thinking.
இந்த வாழ்க்கையானது மிக உயர்ந்த புலன் இன்பத்துக்கானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் பொதுவான எண்ணம்.
In this city, any city you go, they are struggling very hard. Everyone is trying to get very rich, to get monetary power, so that they can satisfy their senses.
இந்த நகரத்தில் எந்த நகரமா இருந்தாலும் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லாருமே பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த பணபலம் இருந்தது அப்படின்னா அதனால அவங்க புலன் இன்பத்தை அடையலாம்னு நினைக்கிறாங்க.
Just like I hear from my students that this island Hawaii is meant for tourists.
இப்போ உதாரணத்துக்கு இங்க என்னுடைய மாணவர்கள்ட்ட இருந்து நான் கேட்டது என்னன்னா, இப்ப இந்த ஹவாய் என்ற இந்த பகுதி இது ஒரு தீவு, இது சுற்றுலா பயணிகளுக்கானது.
Tourist means they are all rich class of men. They come here to spend money for sense gratification.
சுற்றுலா பயணிகள்னா அவங்க எல்லாம் செல்வந்தர்கள். இங்க வந்து பணத்தை புலன் இன்பத்துக்காக செலவழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க.
That is the way of civilization, the modern civilization. Earn money at any cost, at the risk of all advancement of life.
இதுதான் இன்னைக்கு இருக்கிற நாகரிகத்தினுடைய வழியா இருந்துட்டு இருக்கு. நவீன நாகரிகம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், இந்த வாழ்க்கை முன்னேற்றத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம அனுபவிக்கணும்.
So this is not new thing, but at the present moment in this age, this mentality has increased very in proportion.
அதனால இதெல்லாம் புதுசு இல்லை. ஆனாலும் இந்த யுகத்தில் இப்ப இருக்கிற சூழலில் இந்த மனநிலையானது மிக அதிகமாக அதிகரிச்சிருக்கு.
So when I came to the compound, to the yard of this house, I was very happy to hear the chanting Hare Krishna. Because in this great city of sense gratification, at least in one corner, there is the vibration of Hare Krishna mantra.
அதனால இந்த காம்பவுண்ட் பக்கத்தில் நான் வந்த உடனே கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் போதே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா இங்க ஹரே கிருஷ்ணா பாடுறது கேட்டுட்டு இருந்தது. ஏன்னா இந்த நகரம் புலன் இன்பத்துக்கான இடம். இங்க ஏதோ ஒரு மூலையிலாவது இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட ஒளி அதிர்வுகள் கேட்குதே அப்படின்றதுனால.
Today, of course, we find that our this small endeavor to praise this Hare Krishna mantra is not very successful.
உறுதியா இன்னைக்கு நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர பிரச்சாரத்தில் நம்முடைய முயற்சியில பெருசா வெற்றி அடையாம இருக்கலாம்.
பட் இட் ஹேஸ் காட் தி பொட்டன்சி இன் தி ஒர்க்கர்ஸ் ட்ரை ஃபார் இட்.
ஆனால் இதை செயல்படுத்துபவர்கள் அதுக்காக முயற்சித்தாங்க அப்படின்னா அதுக்குன்னு சக்தி இருக்கு.
மை குரு மஹாராஜ் யூஸ் டு சே தட் இஃப் பீப்புள் டு நாட் கம் டு ஹியர் திஸ் பிலாசபி டோன்ட் பி டிஸ்கரேஜ் யூ சிட் டவுன் இன் எ ரூம் அண்ட் ட்ரை டு ப்ரீச் தி ஃபோர் வால்ஸ் வில் ஹியர் டோன்ட் பி டிஸப்பாயிண்ட்.
என்னுடைய குரு மஹாராஜ் வழக்கமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் தத்துவத்தை கேட்கறதுக்கு வரலன்னா நீங்க உற்சாகம் இழந்துடாதீங்க. நீங்க ஒரு அறையில உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த நான்கு சுவர்கள் நீங்க பேசுறது கேட்கும், அதனால நீங்க வருத்தப்படாதீங்க.
சோ தேர் இஸ் நோ காஸ் ஆஃப் டிசப்பாயின்ட்மெண்ட். பட் this is very, today is very important day, Lord Chaitanya's birthday ceremony.
அதனால வருத்தப்படுறதுக்கு காரணமே கிடையாது. ஆனாலும் இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள், பகவான் சைத்தன்யருடைய பிறந்த நாள் விழா.
At least in India, especially in Navadvip, there is very, very great ceremony today.
குறைஞ்சபட்சம் இந்தியாவில், குறிப்பா நவதீபத்தில் இது மிக பெரிய பெரிய விழாவாக கொண்டாடப்படும்.
Thousands and millions of people are gathering to observe this important ceremony.
பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த முக்கியமான விழா கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வார்கள்.
So ceremony, apart from ceremonial function, let us try to understand the philosophy of Lord Chaitanya.
Inda vila sadangal idellam irukku idu apparpattu nama Bhagavan Chaitanyarudaiya tattvathaiyum purindukolla muyarchikkalam.
Lord Chaitanya this is a fact that this sort of life seeking material happiness. Material happiness means sense gratification. That's all.
பகவான் சைத்தன்யர் நினைச்சார், அவர் நினைக்கல, அதுதான் உண்மை. அதாவது இந்த மாதிரியான வாழ்க்கை பௌதிக இன்பத்தை தேடுவது. பௌதிக இன்பம் அப்படின்னா புலன் இன்பம், அவ்வளவுதான்.
Actually, according to Bhagavad Gita, not according to Bhagavad Gita, that is a fact. According to any authoritative statement, sukham atam tikam jatat atindriya grahyam.
Unmaiyile Bhagavad Gita inpadi, Bhagavad Gita inpadi alla, endha oru adhigarapoorvamana kootinpadiyum adu unma. Sukham atam tikam yatat atindriyam grahyam.
Shri Krishna says that sukham atantikam. Atantikam means the super happiness. Atantikam means that which you cannot excel more. That's the final point.
Shri Krishna told her, சுகம் ஆத்தியந்திகம். ஆத்தியந்திகம் அப்படின்னா மிக உயர்ந்த இன்பம். ஆத்தியந்திகம் அப்படின்னா அதை கடந்து நீங்க செல்ல முடியாது, அதுதான் இறுதி நிலை.
That sort of happiness is not possible to achieve.
அந்த வகையான இன்பத்தை அடைவது சாத்தியமில்லை.
Happiness, first of all, you must understand, happiness means sense gratification. Happiness.
முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மகிழ்ச்சி அப்படின்னாவே புலன் இன்பம், அதுதான் மகிழ்ச்சி.
You can understand it very easily. If I get some nice foodstuff because it satisfies my taste palate, I feel happiness. very nice program.
இதை நீங்க சுலபமாகவே புரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நல்ல சுவையான உணவு கிடைக்குது அப்படின்னா, ஏன்னா என்னுடைய சுவையை அது திருப்திப்படுத்துது, நான் அதனால மகிழ்ச்சி அடையிருக்கேன். ஓ, எனக்கு ரொம்ப அருமையான உணவு கிடைச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன்.
Similarly, you take any of your sense organs, when it is satisfied according to the sense object, it is called happiness.
அதே மாதிரி உங்களுடைய எந்த புலனை வேணும் நீங்க எடுத்துக்கொண்டு, எப்போ அந்த புலனின்ப பொருள்கள் கேட்டவாறு அதை திருப்திப்படுத்துறீங்களோ அதுக்கு பேரு மகிழ்ச்சி.
So the sum and substance of happiness is to sense, satisfy the sense.
அதனால இன்பம் மகிழ்ச்சி அப்படின்றதோட மொத்த சாரமும் என்ன அப்படின்னா, புலன்களை திருப்திப்படுத்துவது.
But Krishna says that sukham atantikam, the supermost happiness can be achieved not by these senses, but otindriya. Otindriya means transcendental senses.
ஆனால் கிருஷ்ணர் சொல்றார், சுகம் ஆத்தியந்திகம், அதாவது மிக உயர்ந்த இன்பத்தை இந்த புலன்களால் அடைய முடியாது, ஆனால் அத்தீந்திரியா, அத்தீந்திரியா அப்படின்னா உன்னதமான புலன்களால.
Just like at the present moment our senses are gross material senses.
இப்போ நம்முடைய புலன்கள் எல்லாம் ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய பௌதிக புலன்கள்.
But there is another sense, not another sense, this sense, this is covered sense. Suppose he'll be able to understand. Now I want to touch some soft place to enjoy the sense of this hand, touch sense.
ஆனால் இன்னொரு புலன் இருக்கு, வேறொரு புலன் அல்ல, இதே புலன் தான். ஆனா இந்த புலன் இப்ப வந்து மூடி இருக்கு. இதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மென்மையான ஒரு இடத்தை என்னுடைய கையால, இந்த தொடு உணர்வால் அனுபவிக்கணும்னு விரும்புறேன்.
But if the hand is covered with gloves, I cannot enjoy that sense so nicely.
ஆனால் எனது கைகளானது கையுறையால மூடி இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த மென்மையை என்னால் அனுபவிக்க முடியாது.
You can easily understand.
இதை நீங்க சுலபமாகவே புரிந்து கொள்ளலாம்.
The sense is there. But if it is artificially covered, then even the facility is there, I cannot enjoy the sense perfectly.
The pulangal irukku, ana adu seyarkaya moodapattirukku appadina, appo adukana vasathigal irundum kuda ennala andha pulangale pakkavama anubhavikka mudiyadu.
Similarly, we have got our senses, but our senses are not covered by this material body.
அதே மாதிரி நமக்கும் நமது புலன்கள் இருக்கு, ஆனால் நமது புலன்கள் இப்போ இந்த ஜட உடலால மூடப்பட்டிருக்கு.
Krishna gives us indication in the Bhagavad Gita that the super happiness can be achieved by that sense, not this covered sense.
கிருஷ்ணர் பகவத்கீதையில அதுக்கான அறிகுறிய கொடுக்கிறார். அதாவது அந்த மிக உயர்ந்த இன்பத்தை அந்த புலன்களால அடைய முடியும், இந்த மூடப்பட்டிருக்கிற புலன்களால அல்ல.
Covered sense, you cannot enjoy the happiness superbly.
மூடப்பட்ட புலன்களால நீங்க இன்பத்தை மிக சிறப்பாக அனுபவிக்க முடியாது.
சுகம் ஆத்தந்திகம் ஜாத் ஒதீந்திரிய கிராம், ஒதீந்திரிய மீன்ஸ் ட்ரான்சென்டென்ட், நாட் திஸ் கவர் சென்ஸ். அண்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மீன்ஸ் வி ஹவ் காட் கான்சியஸ்னஸ், எவ்ரி ஒன் இஸ் கான்சியஸ், பட் தட் கான்சியஸ்னஸ் இஸ் கவர்ட் கான்சியஸ்னஸ்.
Sukham Atyantikam Yatat Atindriya Krahyam Atindriya Abdina Unadamanadu. In the Mari Muda Pata Pulangalala in the Krishna Unaru Abdinave Namak Unaru Virke Yelarkame Unaru Virke Ana and the Unaru Ipo Moody and Elelirke.
So we are trying to clear the consciousness without any cover. Without any collar.
Anale Nama in the Wunarave Telivu Padata Muir Chikro. Yenda or Uraya Millame Yenda Neramu Millame.
Just like there is water, pure water, take sea water. It is very clear. But if you take a clear water, and if you collar it, then it is collared water, it is not pure water.
Ipo Tanni irukku, suthamana Tanni, inga kadal Tanni eduthukonga, romba theliva irukku. Ipo andha thelivana Tannila neenga neratha seithittingana, adu vannam nirandha Tanni aayidudhu, adu thoomiyana Tanni alla.
Or if it is not distilled, if you add some chemical, sugar or salt, then the taste is different. That is not the real taste of what.
Alladhu adai vadikattiyo alladhu edhavadhu rasayanangal serthu sakkara alladhu uppu edhavadhu serthinga appadina adoda suvai verapatta irukku. Neeroda unmayana suvai adu alla.
It's like if you thirsty, if you want water, if I give you adulterated water, you are not satisfied.
Ninga thagama irukinga, ungalku thanni theva irukku, edhavadhu kalapadamana oru thanni kuduthanna ninga thirupthi adaiya matinga.
If you get clear water, pure water, then your thirst is quenched and satisfied.
Ungalku thelivana sudhamana thanni kedachadunna unga thagam theerndu poidum, oh na thirupthi adanjitten venga.
Because the taste is there in the clear water, not in the covered water.
Yena telivana tannila andha suva irukku vannam sertha tannila alla.
Similarly, Krishna says sukham atyantikam jat, that super happiness, super sense gratification can be achieved by your transcendental sense, not by these covered sense.
Adhe madri da Krishna solrar sukam atyantikam andha miga uyirnda inbathai andha uyirnda pulan inbathai eppadi adaiya mudiyana unnadamala pulangalala indha moodi irukkudiya pulangalala alla.
So our Krishna consciousness movement is to clear the covered sense or this collared consciousness or adulterated consciousness, then everything will be there.
Anala namudaiya inda Krishna Bhakti Yakamanadu inda moodi irukkudiya pulangala alladhu niramariya andha unarvai telivupaduthuradhukkanadhu alladhu kalangapatta unarvai telivupaduthuradhukkanadhu appa ellame sariya irukkum.
You cannot kill consciousness. That is not possible.
Ungalala unarvai kolla mudiyadhu adu sathiyam illa.
The Buddha philosophy is to stop consciousness, nibbana.
Buddha kolga enna na inda unarvai niruthidanum nirvana abdingranga.
According to Buddha's philosophy, this consciousness is production by combination of this matter.
Buddha kolgayinpadi inda unarvundrathu inda jada inaippoda urpatti.
This body is combination of matter, earth, water, fire, air, ether, and according to Bhagavad Gita further, mind, intelligence, ego. This is combination.
Inda udala anadhu jada porukaludaiya serkai. Nilam, nir, nerupu, kaatru, agayam, பகவத்கீதையின் படி பார்த்தோம்னா இன்னும் மேல மனம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் உடல்.
They are very finely analyzed by the Sankhya philosophy system, by Vedic system, into 24 elements.
இது வந்து ரொம்ப நுணுக்கமா சாங்கிய கொள்கை மூலமாகவும் வேத முறைப்படியும் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு. அதுல 24 மூலப்பொருட்கள் இருக்கிறதா சொல்லப்படுது.
And according to some 25 and according to some 26.
சிலரோட கருத்தின்படி 25, சிலரோட கருத்தின்படி 26.
According to our Vaishnava philosophy, 26.
நம்முடைய வைஷ்ணவ தத்துவத்தின்படி 26.
According to Mahavad philosophy, this is 25. And according to impersonal philosophy, all void philosophy, it is 24.
மாயாவாதிகளின் கொள்கைப்படி இது 25, அருவ கொள்கையின்படி அல்லது சூன்யவாதத்தின்படி இது 24.
ஒரிஜினலி இட் இஸ் 8.
ஆரம்பத்தில் இது 8.
இன் திஸ் வே புத்த பிலாசபி மீன்ஸ் தட் திஸ் ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அவர் பாடி ஆர் அவர் செல்ஃப் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் மேட்டர்.
இவ்விதமாக புத்த கொள்கையின்படி இந்த மொத்த இருப்பும், அதாவது நம்முடைய இந்த உடல் நம்மளே கூட ஜடத்தோட கலவைதான்.
That is the way of thinking of modern scientists also, that this body is a combination of matter.
இந்த உடல் ஜடத்தோட சேர்க்கைதான் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானிகளுடைய சிந்தனையும் கூட.
Under Darwin's theory also, like that, organic matter, inorganic matter.
டார்வின் கொள்கையின் படியும் அது அந்த மாதிரி தான், கனிம பொருள் கனிம விஷயம்.
They are studying evolution of this matter, organic matter.
அவர்கள் இந்த ஜடத்தோட பரிணாமத்தை பற்றி, கனிம பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க.
But actually, that is not the fact. The fact is that we, individual soul, that is the real fact.
ஆனா உண்மையிலே அது உண்மை அல்ல. உண்மைன்றது நம்ம தனிப்பட்ட ஆத்மாக்களான நம்ம தான் உண்மையான உண்மை.
And that individual soul is the seed, and upon that seed this body has developed.
அந்த தனிப்பட்ட ஆத்மாக்கள் தான் விதை. அந்த விதையினால தான் இந்த உடல் வளர்ச்சி பெறுது.
அகார்டிங் டு அவர் பேதிக் அண்டர்ஸ்டாண்டிங், தி பாடி டெவலப்ஸ் ஆன் தி சீட். திஸ் இஸ் வெரி பிராக்டிகல்.
வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய புரிதல் என்னன்னா, இந்த விதையின் காரணமாக தான் இந்த உடல் வளர்ச்சி பெறுது. இது நடைமுறைக்கானது.
Why you have got different bodies, different types of bodies? Because the condition of the seed is different.
ஏ நம்ம வெவ்வேறு உடலை பெற்றிருக்கோம், வெவ்வேறு வகையான உடல் இருக்கு. ஏன்னா இந்த விதை வெவ்வேறு சூழலில் இருக்கு.
The seed is the spirit soul. And by material contact, it is covered by finer body, intelligence, mind and ego.
Atma தான் அந்த விதை. பௌதிக தொடர்புனால மனம் புத்தி அகங்காரம் என்ற சூட்சமமான விஷயங்களால அது மூடப்பட்டிருக்கு.
And according to the quality of that ego, we develop different kinds of this material gross body.
அந்த அகங்காரம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு அந்த குணத்துக்கு ஏற்றவாறு நம்ம வெவ்வேறு வகையான இந்த ஸ்தூலமான பௌதிக உடலை வளர்த்துக் கொள்கிறோம்.
Therefore, somebody has developed the body in the modes of goodness because material nature is divided into three qualities: goodness, passion and ignorance.
அதனால தான் சிலர் சத்துவ குணத்தில் உடலை வளர்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த இயற்கையானது மூன்று வகையான குணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு: சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம்.
Somebody has developed body in the modes of passion, somebody has developed body in the modes of ignorance, but the root is the spirit soul.
சில பேர் ரஜோகுணத்தால இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கலாம், சிலர் அறியாமை குணத்தினால இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆத்மாதான் அதுக்கு மூலம்.
And the final cover is desire, ego, intelligence, mind, and the gross cover is this body.
விருப்பம், அகங்காரம், புத்தி, மனசு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் சூட்சமமான ஒரு திரை. இப்போ ஸ்தூலமான ஒரு திரை அப்படின்னா அது இந்த உடல்.
So Buddha philosophy simply takes account of this gross body. They do not take account of the mind, because as soon as they go to the platform of mind, then immediately the question will be, whose mind, whose intelligence? Then you have to come to the spirit soul.
அதனால புத்த கொள்கை வந்து வெறுமனே இந்த ஸ்தூல சரீரத்தை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுது. அவங்க மனசை பத்தி கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்க மனசோட தளத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே உடனடியா யாரோட மனசுன்ற கேள்வி எழுது, யாரோட புத்தின்ற கேள்வி எழுது. அதனால அவங்க ஆத்மான்ற நிலைக்கு வந்தாக வேண்டியிருக்கு.
பட் தி பீப்புள் ஃபார் ஹோம் திஸ் புத்தா பிலோசபி வாஸ் பிரீச், தேர் நாட் வெரி இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் மென்.
ஆனால் இந்த புத்த கொள்கை யாருக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அந்த மக்கள் ரொம்ப புத்திசாலித்தனமானவர்களா இல்லை.
Therefore, Lord Buddha did not give them the information of the subtle body or the soul.
அதனாலதான் புத்தர் இந்த சூட்சம சரீரத்தை பற்றியோ அல்லது ஆத்மாவை பற்றின தகவலையோ அவர்களுக்கு வழங்கவில்லை.
They are unable. Why? They are unable. They are gross materialists.
அவர்களால முடியல. ஏன் முடியல? ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்தூல புலனென்பவாதிகளா இருக்காங்க.
The gross materialists, they are animal killers. Gross materialists.
மிகவும் உலகாயுதவாதிகளா இருக்கவங்க மிருகங்களை வதை செய்யறவங்க ரொம்ப ஸ்தூல உலகாயுதவாதிகள்.
These animal killers, according to Bhagavata also, they cannot understand finer things.
பாகவதத்தின் படியும் இந்த மிருகங்களை கொலை செய்யறவங்க எல்லாம் சூட்சமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது.
Those who are animal killers and animal eaters, they cannot understand finer philosophical matter.
மிருகங்களை கொல்றவங்க அல்லது மிருகங்களை சாப்பிடுறவங்க எல்லாம் ரொம்ப சூட்சமமான தத்துவ விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது.
Their brain is gross. Therefore, they are much inclined to mechanical way of life.
அவங்களுடைய மூளையில ரொம்ப ஸ்தூலமானது. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அதிக இயந்திரத்தனமானதா இருக்கும்.
Machine is gross.
ஒரு இயந்திர மாதிரி, இயந்திரம் ரொம்ப ஸ்தூலமானது அப்படிதான் இருக்கும்.
We therefore, for we our students, not to be meat eaters, because by refraining yourself from meat eating, you will have and you will develop final, not only refraining from meat eating, that is one of the conditions.
அதனாலதான் நம்ம நம்முடைய மாணவர்களுக்கு மாமிசம் சாப்பிட்றவங்களா இருக்காதீங்கன்னு சொல்றோம். ஏன்னா மாமிசம் சாப்பிட்றதுல இருந்து உங்களை கட்டுப்படுத்திக் கொள்றதால நீங்க ரொம்ப சூட்சமான விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு உங்களை வளர்த்து கொள்ள முடியும். மாமிசம் சாப்பிட்றதுல இருந்து கட்டுப்படுத்திக்கிறதுனால மட்டுமல்ல, வேற நிபந்தனைகளும் இருக்கு, மற்ற நிபந்தனைகள்ல இதுவும் ஒன்று.
பரீக்ஷித் மகாராஜ் said, this Krishna consciousness movement is understandable by liberated class of men.
பரீக்ஷித் மகாராஜ் சொல்றார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது விடுதலை அடைந்த நபர்களுக்கானதுன்றார்.
Liberated class means above the Brahmins.
விடுதலை அடைந்த வகையினர்னா அவங்க பிராமணர்களுக்கு மேலானவர்கள்.
பட் தோஸ் ஆர் கீலர் ஆஃப் தி அனிமல்ஸ். கீலர் ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் டூ கைண்ட்ஸ். ஒன் கிராஸ் கீலர் கில்லிங் கவுஸ், கோட்ஸ், சிக்கன்ஸ், தீஸ் சோ மெனி கிராஸ் கீலர்.
ஆனா மிருகங்களை கொல்றவங்கல்ல, இந்த மிருகங்களை கொல்றவங்க ரெண்டு வகையினர் இருக்காங்க. ஒருத்தங்க ஸ்தூலமா இந்த மாடு, ஆடு, கோழி இது மாதிரி நிறைய மிருகங்களை கொல்றவங்க ஸ்தூல நிலையில இருக்கவங்க.
Another killer is soul killer. Soul killer means those who do not take any care for the soul. They are taking care of this grass body.
இன்னொரு வகையான குலக்காரங்க ஆத்மாவை கொல்றவங்க. இந்த ஆத்மாவை கொல்றவங்க ஆத்மாவை பத்தி அக்கறை கொள்றதே கிடையாது. அவங்க இந்த ஸ்தூல சரீரத்தை பற்றி தான் அக்கறை கொள்றாங்க.
So there are different kinds of philosophies in the world. But Lord Chaitanya's philosophy is the super philosophy.
அதனால உலகத்துல பல வகையான தத்துவங்கள் இருக்கு. ஆனா பகவான் சைத்தன்யருடைய தத்துவம் தான் மிக சிறப்பான தத்துவம்.
Super philosophy means, why super philosophy? Just like Lord Buddha's philosophy is, there is no acknowledgement of the supreme personality of Godhead or any God.
சிறப்பான தத்துவம் அப்படின்னா ஏன் அது சிறப்பான தத்துவமா இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு புத்த கொள்கையை எடுத்துக்கிட்டோம்னா அதுல பரமபுருஷ பகவானையோ அல்லது எந்த கடவுளையோ அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை.
His philosophy is this body, our material, this present condition is a combination of matter.
அவங்களுடைய கொள்கைப்படி இப்ப இருக்கிற நம்முடைய இந்த உடலானது, இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நிலையானது ஜட பொருட்களுடைய கலவை அப்படிங்கிறாங்க.
So you dismantle the matter by meditation.
அதனால தியானத்தின் மூலமா நீங்க இந்த ஜட பொருட்களை எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுடுங்க.
யூ டிஸ்பர்ஸ் தி மேட்டர்.
நீங்க ஜடத்தை களைச்சிடுங்கன்றாங்க.
லெட் தி ஆர்த் கோ டு தி ஆர்த், லெட் தி வாட்டர் கோ டு தி வாட்டர், லெட் தி ஃபயர் கோ டு தி ஃபயர், லெட் திஸ் ஈதர் கோ டு தி ஈதர், தி ஏர், பிகாஸ் திஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆர்த் வாட்டர் ஃபயர்.
நிலம் நிலத்தோட போகட்டும், தண்ணீர் தண்ணீரோட போகட்டும், நெருப்பு நெருப்போட போகட்டும், ஆகாயம் காற்றோட போகட்டும். ஏன்னா இதெல்லாமே இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தோட கலவைதான். அதனால அது எல்லாத்தையும் கலைச்சிடுங்க.
When go to the total water, total earth, total air, then
அது மொத்தமான தண்ணீர்ல, மொத்தமான நிலத்துல, மொத்தமான காத்துல எல்லாம் அது கலக்கும் போது, அப்போ
ஜஸ்ட் லைக் யூ பிரிப்பேர் எ டால், யூ டேக் லிட்டில் ஆர்த், யூ டேக் லிட்டில் வாட்டர், யூ ட்ரை இட் இன் தி ஏர், தென் யூ பர்ன் இட் இன் தி ஃபயர் அண்ட் இட் பிகம்ஸ் எ டால்.
இது எப்படின்னா ஒரு பொம்மை செய்யற மாதிரி. நீங்க கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க, தண்ணியை சேருங்க, அத ஒரு வடிவத்தை உருவாக்கி அதை காத்துல காய வைங்க, அதுக்கப்புறம் அதை நெருப்பில் வேக வைங்க, அது பொம்மையாயிடுது. இந்த எல்லா மூலப்பொருட்களோட உதவியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ஒரு பொம்மை மாதிரி தோணுது.
சிமிலர்லி திஸ் பாடி ஹேஸ் அப்பியர்ட் இன் தட் பை காம்பினேஷன்.
அதே மாதிரி தான் இந்த உடலும் அந்த மாதிரி பல ஜட பொருட்களுடைய கலவையினால உருவாகுது, தோன்றது.
சோ யூ வென் இஃப் தி டால் இஸ் புரோக்கன் தென் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இட் மிக்சஸ் அகைன் தஸ் தவ் ஆர்ட் தஸ் தவ் பிஎஸ் அகைன் மிக்சஸ் வித் தி வாட்டர் ஆர்ட்.
அதனால காலப்போக்கில் இந்த பொம்மை உடஞ்சு போச்சு அப்படின்னா அது மறுபடியும் எல்லாம் அதோட கலந்து போயிடுது. எப்படி மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே போனான்னு சொல்றோமே, அது மாதிரி மறுபடியும் நில நீர் நெருப்பு காற்று எல்லாம் அதோடவே கலந்து போயிடுது.
There is no. So as soon as it is dismantled and dispersed, there is no more consciousness or the feelings of happiness or distress.
அதனால இதை நீங்க கலைச்ச உடனே அல்லது இது எல்லாத்தையும் பிரிச்சு போட்ட உடனே அதுக்கப்புறம் அதுல உணர்வுன்றதோ அல்லது சுகத்துக்க உணர்ச்சிகளோ இருக்காது.
பிகாஸ் வி ஆர் ஆல் கன்சர்ன் வித் தி ஃபீலிங்ஸ் ஆர் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ்.
ஏன்னா நம்ம எல்லாருமே சுகதுக்கங்களின் உணர்வின் உணர்ச்சிகள தான் நம்ம அக்கறை கொண்டிருக்கோம்.
எவ்ரி ஒன் இஸ் எம்பாரஸ்ட். Everyone is trying that I shall become happy in this way. So that means he is feeling distress.
Ellarume dharma sangadama unarranga. Ellarume na inda vidathila magilcha irukkano nu moyirchikranga. Appadina avan dukkatha unarran.
So according to Lord Buddha's philosophy, these feelings of happiness, distress is due to this combination of matter.
அதனால புத்த கொள்கையின்படி இந்த சுகதுக்க உணர்ச்சிகள் எல்லாம் இந்த ஜட கலவையினால்தான்.
So we dismantle this matter, material, there will be no more distress and nirvana. Finish. Nirvana means finish.
அதனால இந்த ஜடத்தை பிரிச்சு போட்டுட்டோம்னா அல்லது கலைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுகதுக்கம் இருக்காது, நிர்வாணம். நிர்வாணம்னா முடிஞ்சு போயிடுச்சுன்னு
அர்த்தம். I am to say, further development, Shankar, he says, no, matter is not all. This is false.
இன்னும் கொஞ்சம் இதை மேலே எடுத்து போனோம்னா சங்கரர் சொல்றார், இந்த ஜடம்ன்றது எல்லாமே கிடையாது, இது பொய்யானது.
Matter has grown on the platform of spirit, Brahma Satta Jagan Nitya.
இந்த ஜடமானது ஆன்மாவினுடைய தளத்தில் தான் வளர்ச்சி பெறுது, பிரம்ம சத்தியோ ஜகத் மித்யோ.
வைஷ்ணவாச்சாரிய said, yes, spirit is the basic principle, matter is false, that's all.
மேலும் வைஷ்ணவாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஆத்மா தான் அடிப்படை கொள்கை, ஜடம் பொய்யானது, அதெல்லாம் சரிதான்.
பட் தட் ஸ்பிரிட் இஸ் நாட் void, தேர் இஸ் ஸ்பிரிச்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன். As in the material world, there is material construction. In the spiritual world, there is spiritual construction.
ஆனால் ஆத்மான்றது சூன்யம் கிடையாது, அதுல ஆன்மீக கட்டுமானம் இருக்கு. எப்படி இந்த பௌதிக உலகத்துல பௌதிக கட்டுமானம் இருக்கோ அது மாதிரி ஆன்மீக உலகத்துல ஆன்மீக கட்டுமானம் இருக்கு.
So that spiritual construction is not known to other philosophers.
அந்த ஆன்மீக கட்டுமானங்கள் எல்லாம் வைஷ்ணவ தத்துவவாதிகளை தவிர மற்ற தத்துவவாதிகளுக்கு அறியப்படாதது.
லார்ட் சைதன்யா பிலாசபி தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் கண்ட்ரிபியூஷன் டு தி வேர்ல்ட்.
அதனால பகவான் சைத்தன்யருடைய தத்துவமானது இந்த உலகத்துக்கு கிடைத்த மிக பெரும் வரம்.
These living entities were hankering after happiness by different process.
அதாவது இந்த உயிர்வாளிகள் எல்லாம் வெவ்வேறு வழிமுறைகளில் இன்பத்தை தேடிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க.
by material process, by a philosophical process, by mental concoction or mental process, they are trying. And Lord Krishna also said,
பௌதிகமான வழிமுறையில தத்துவபூர்வமான வழிமுறையில மன கற்பனைகளால மனதின் வழிமுறைகளால அவங்க முயற்சிக்கிறாங்க. மேலும் பகவான் கிருஷ்ணரும் சொல்றார்,
they are trying, but that happiness is available when your senses or consciousness are pure.
அவங்க எல்லாம் முயற்சிக்கிறாங்க, ஆனா அந்த இன்பம் எப்ப கிடைக்கும்னா உங்களுடைய புலன்களும் அல்லது உணர்வும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் தான்.
The same philosophy is also Lord Chaitanya's philosophy. He says that Jivel Swarupai Nitya Krishna Das.
இதே தத்துவம் தான் பகவான் சைத்தன்யருடைய தத்துவமும். அவர் சொல்றது என்னன்னா, ஜிவரே ஸ்வரூபாய் நித்ய கிருஷ்ணதாஸ்.
What is that pure consciousness? Krishna said that happiness can be achieved in pure consciousness or when your senses are transcendent.
அந்த தூய உணர்வுன்றது என்ன? கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், மகிழ்ச்சி இன்பமானது தூய உணர்வுல அல்லது புலன்கள் உன்னத நிலையில இருக்கும்போது அடைய முடியும்னு.
He gave hint. Not only hint, he practically suggested also that you simply surrender unto me.
அவர் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கார். குறிப்பை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவர் நடைமுறையிலே நமக்கு ஆலோசனையும் கொடுக்கிறார், நீ வெறுமனே என்னிடத்தில் சரணடை.
So Lord Chaitanya said the same thing. Lord Krishna said, as the Supreme Lord, he commanded. He has got the commanding power because he is the Supreme God.
பகவான் சைத்தன்யரும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு. பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் கட்டளையிடுறார். அவர் கட்டளையிடுறதுக்கான சக்தி அவருக்கு இருக்கு, ஏன்னா அவர் பரம புருஷ பகவான்.
யூ சரண்டர் ஜஸ்ட் லைக் சம் சுப்பீரியர் டீச்சர் ஆர் ஃபாதர் ஆர் கிங் சேஸ் யூ மஸ்ட் டு இட்.
அதாவது நீ என்னிடம் சரணடைவாயாக. இப்ப எப்படி ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு தந்தையோ ஒரு மன்னரோ உயர்வானவர்கள் நீ இதை செய்தாகணும்னு நமக்கு கட்டளையிடுற மாதிரி.
பட் தேர் இஸ் ஃபோர்ஸ். தி ஸ்டேட் சேஸ் யூ மஸ்ட் டு இட், பட் தேர் இஸ் இஃப் யூ டு நாட் டு இட் தென் தேர் இஸ் ஃபோர்ஸ். தட்ஸ் லைக் திஸ் டிராஃப்ட் போர்ட், தி டிமாண்டிங் தட் யூ மஸ்ட் ஜாயின்.
ஆனா அங்க கட்டாயப்படுத்தப்படுது. இப்ப அரசாங்கம் சொல்லுது நீ இதை செய்தாகணும் அப்படின்னு. நீங்க செய்யல அப்படின்னா அது நிர்பந்திக்கப்படுது. இப்ப எப்படி இந்த டிராப்ட் போர்டுல வந்து நீங்க சேர்ந்துதான் ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்துறாங்க.
இஃப் யூ டோன்ட் ஜாயின் தேர் வில் பி ஃபோர்ஸ், யூ வில் பி ஃபோர்சிபிலி ஜாயின். ஹியர் இன் தி கிருஷ்ணாஸ் ஆர்டர், பிகாஸ் ஹி இஸ் கிருஷ்ணா, இஸ் தி சுப்ரீம் லார்ட், தேர் இஸ் நோ ஃபோர்ஸ்.
நீங்க சேரலன்னா நிர்பந்திக்கப்படுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க நிர்பந்தத்தினால சேர்ந்துடுவீங்க. ஆனா இங்க கிருஷ்ணருடைய கட்டளை இல்ல, ஏன்னா இவர் கிருஷ்ணர், அவர் முழுமுதற் கடவுள், அதனால இங்க எந்த நிர்பந்தமும் கிடையாது. இது தானாகவே வருவது.
He says that this is life, you surrender unto me, but he could force Arjun to surrender or anybody because he is Supreme Lord, but that force he does not apply because he has given us little independence.
அவர் சொல்றது என்னன்னா, இதுதான் வாழ்க்கை, நீ என்னிடத்தில் சரணடை. ஆனா அவர் அர்ஜுனனை சரணடைய நிர்பந்திச்சிருக்க முடியும், அல்லது யார வேணாம். ஆனா முழுமுதற் கடவுள் என்றதால அவருடைய அந்த நிர்பந்தம் இங்க செயல்படுறதில்லை, ஏன்னா அவர் நமக்கு சிறிதளவு சுதந்திரம் கொடுத்திருக்காரு.
Therefore, if he forces, then his gift of independence is misused from his side.
அதனாலதான் அவர் நிர்பந்திச்சாருன்னா அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவர் பக்கம் இருந்து துஷ்பிரயோகம் செய்த மாதிரி ஆயிடும்.
We are misusing our that gift of independence, but for that reason, Krishna cannot withdraw your independence.
அவர் கொடுத்த வரமான அந்த சுதந்திரம் என்ற வரத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த காரணத்துக்காக கிருஷ்ணர் உங்களுடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ள முடியாது.
Just like you are independent citizen, you are, if somebody misuses that independence, he becomes a criminal. But still the independence continues.
இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சுதந்திரமான பிரஜை, இப்போ ஒருத்தர் அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றார் அப்படின்னா அவர் குற்றவாளி ஆகிறார். ஆனாலும் அவருடைய சுதந்திரம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு.
You are criminal, you are punished, again you are set free. That means you are given again independence.
நீங்க குற்றவாளின்றதுனால தண்டிக்கப்பட்டு மறுபடியும் உங்களை விடுவிக்கிறாங்க, அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுது.
பட் அகைன் இஃப் யூ மிஸ்யூஸ், தென் அகைன் யூ ஆர் புட் இன் டு பிரிசன்.
ஆனா மறுபடியும் நீங்க துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்க சிறைக்குள்ள அடைக்கப்படுவீங்க.
சிமிலர்லி, இஃப் தி ஸ்டேட் கேனாட் வித்ட்ரா யுவர் இண்டிபெண்டன்ஸ், தென் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி?
அதே மாதிரி இப்போ இந்த நாடு உங்களுடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ள முடியாதுன்னும் போது, அப்போ சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு?
How God can withdraw the independence he has given to you?
கடவுள் உங்களுக்கு வழங்கியிருக்கிற அந்த சுதந்திரத்தை எப்படி அவர் பறித்துக் கொள்ள முடியும்?
That he will not withdraw. It is up to you to use your independence properly.
அதை அவர் பறித்துக் கொள்ள மாட்டார். இது உங்களை பொறுத்தது. நீங்க அந்த சுதந்திரத்தை முறையா பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றதுதான்.
That proper use of independence is to surrender. And we are suffering, we are manufacturing so many philosophical ways, but the actual position is, that is the statement of Bhagavad Gita, that we are part and parcel of Krishna, God.
அந்த சுதந்திரத்தை முறையா பயன்படுத்திக் கொள்றது அப்படின்றது பகவான் இடத்துல சரணடைறது தான். நம்ம எல்லாரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கோம். நம்ம இங்க எத்தனையோ தத்துவங்களை உருவாக்கி கொண்டிருக்கோம். ஆனா உண்மையிலேயே நிலை என்ன அப்படின்னா, பகவத்கீதையிலே அதை சொல்லப்பட்டிருக்கு, அதாவது நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் அல்லது கடவுளுடைய அம்சம்.
We are not working according to our particular duty, just like this finger is part and parcel of my body, it has got a particular duty to serve the whole body.
நமக்குன்னு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கடமையை நாம செய்யாம இருக்கோம். இப்ப எப்படி இந்த விரல் இருக்கு, அது இந்த உடலோட ஒரு அம்சம், இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கடமை இருக்கு, அதாவது இந்த உடலுக்கு அது சேவை செய்யணும்.
When it is unable to do it, it is painful, the physician or the surgeon says that this finger should be amputated, otherwise it will create disturbance to the whole body.
அது செய்ய முடியாம போகும்போது அது வலி மிகுந்ததா இருக்கு. ஒரு மருத்துவர் சொல்றார் இந்த விரல் துண்டிக்கப்படணும். அப்படி இல்லனா இது வந்து இந்த மொத்த உடலுக்கும் பெரிய தொந்தரவு ஏற்படுத்தும்.
Similarly, we are all part and parcel of the Supreme Whole. But not surrendering unto Him, misusing our independence, we are giving pain to the Supreme.
அதே மாதிரி நம்ம அந்த பரமபுருஷருடைய அம்சம், அவர்கிட்ட சரணடையாததால சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யறதால அந்த பரமபுருஷருக்கு நம்ம வழியை கொடுக்கிறோம்.
Therefore he comes, that you surrender. Don't give me pain. You just abide by my order. That will give me pleasure. You will be happy.
அதனால தான் அவர் வரர், நீ என்னிடத்தில் சரணடைன்றார், எனக்கு வழியை கொடுக்காதன்றார். நீங்க என்னுடைய கட்டளையை பின்பற்றினீங்கன்னா அப்ப அது எனக்கு இன்பத்தை கொடுக்கும், நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்றார்.
that state of consciousness to abide by the order of Krishna is Krishna consciousness. That's it.
உணர்வோட அந்த நிலை, அதாவது கிருஷ்ணருடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய நிலை, அதுதான் கிருஷ்ண உணர்வு, அவ்வளவுதான்.
Krishna comes personally to canvas that this is not your proper order of life.
அதனால கிருஷ்ணர் தனிப்பட்ட முறையில வந்து இது உங்களுடைய முறையான வாழ்க்கை முறை அல்ல அப்படின்றத பிரச்சாரம் செய்யறார்.
You are misusing your independence for sense gratification and wandering through various types of transmigration of bodies, sometimes human bodies, sometimes dog's body, sometimes cat's body, sometimes demigod's body, sometimes rich body, sometimes poor body.
உங்களுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யறதால நீங்க புலன் என்பதுக்காக வெவ்வேறு வகையான இந்த உடல்களை மாற்றிக்கொண்டே இருக்கீங்க. சில சமயத்தில் மனித உடல், சில சமயத்தில் நாயோட உடல், சில சமயத்தில் பூனையோட உடல், சில சமயத்தில் தேவர்களுடைய உடல், சில சமயத்தில் செல்வந்தனுடைய உடல், சில சமயத்தில் ஒரு ஏழையோட உடல்.
சோ யூ ஸ்டாப் திஸ் பிசினஸ் கிருஷ்ணா.
அதனால கிருஷ்ணன் சொல்ற, நீங்க இந்த வேலையை நிறுத்துங்க.
Sarvadhanman Parityaj, you have manufactured so many duties. That duties means you are manufacturing so many bodies. That's all.
Sarvadhanman Parityaj, நீங்கள்லாம் எத்தனையோ கடமைகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த கடமைகள் அப்படின்னா நீங்க பல விதமான உடல்களை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
Why you have got different types of bodies? We are manufacturing. God has given us facility. I wanted to become such and such. He has given us facility. All right, we become such and such.
ஏன் உங்களுக்கு வெவ்வேறு வகையான உடல் இருக்கு? நம்ம அதை உருவாக்கியிருக்கோம். கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த மாதிரி இன்னார் இன்னார் உடல் வேணும் அப்படின்னா அப்ப அவர் அந்த வசதிகளை கொடுக்கிறார். சரி, நீ இன்னார் இன்னாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி.
If I want to become a tiger, God will give me all the facilities to become a tiger.
Na puli aganonu viruppapattana kadavul na puli agaradhukana ella vasathigaliyum kudukkar.
He'll give me facilities, paws and nails and teeth, so that immediately I can capture any animal, and with the instruments which is provided within my body, I can immediately scratch it into pieces and eat.
அவர் என்ன மாதிரியான வசதிகள் எனக்கு கொடுப்பாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நகம், பல்லு, அந்த கை, உடனடியா நான் ஒரு மிருகத்தை பிடிச்சு அதை ஒரு ஆயுதமா உபயோகிச்சு என்னுடைய உடல்ல வந்து பயன்படுத்தி அந்த மிருகத்தை உடனடியா அதை கிழிச்சு அதை துண்டு துண்டாக்கி நான் சாப்பிடலாம்.
You see the cranes, they have got big beaks. Why? Because they have to catch fish from within the water. So the beak must be very long. So there is facility.
அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இந்த நாரைகளுக்கு அழகு வந்து ரொம்ப நீட்டமா இருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை வந்து அது பிடிக்க வேண்டியிருக்கு. அதனால அந்த அழகு வந்து ரொம்ப நீட்டமா இருக்கு. அதனால அந்த வசதி கொடுக்கப்பட்டிருக்கு.
The hog has different mouth because he has to eat stool. So, a different kind of body.
ஒரு பன்றிக்கு பாத்தீங்கன்னா வேற விதமான வாய் இருக்கு. ஏன்னா அது மலத்தை சாப்பிட வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரி வெவ்வேறு வகையான உடல் இருக்கு.
So, these bodies means we are manufactured according to our different mentality.
அதனால இந்த உடல் அப்படின்னாவே நம்முடைய வெவ்வேறு மனநிலைக்கு ஏற்றவாறு நம்ம உருவாக்கிக்கிறோம்.
கிருஷ்ணா says that you stop all this business.
ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க நிறுத்துங்க முதல்ல.
Simply you are migrating or transmigrating from one body to another or one planet to another. That will not make you happy.
வெறுமனே ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு அல்லது ஒரு கிரகத்தில இருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை இன்பத்தை கொடுத்துறாது. சர்வதர்மா, நீ என்னிடத்தில் சரணடைவாயாக.
பிகாஸ் யூ ஆர் மேண்ட், யுவர் ஒரிஜினல் கிரியேஷன் இஸ் மேண்ட் ஃபார் சர்விங் மீ.
ஏன்னா உன்னுடைய படைப்பை எனக்கு சேவை செய்யறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு.
Just like this body, when this body was made in the womb of my mother, it was just like a small pea, and from that pea, different holes came out, and then hand came out, leg came out, the fingers came out. Why? This finger was created.
இப்போ இந்த உடல் மாதிரி, இந்த உடல் என்னுடைய தாயோட கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன விதை மாதிரி இருந்தது. அந்த விதைகளிலிருந்து வெவ்வேறு துளைகள் வந்தது, கை வெளியே வந்தது, கால் வெளியே வந்தது, அப்புறம் இந்த விரல்கள் எல்லாம் வெளிவந்தது. ஏன் இந்த விரல் உருவாக்கப்பட்டது?
பிகாஸ் ஐ ரிக்வயர் தி சர்வீஸ் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ்.
ஏன்னா எனக்கு இந்த விரல்களோட சேவை தேவைப்படுது.
சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு பிரஸ் சம்திங், இஃப் தேர் வாஸ் நோ நெயில், தென் ஐ கேனாட் பிரஸ்.
இப்ப ஏதாவது நான் அழுத்தணும்னு விருப்பப்பட்டேன்னா எனக்கு நகம் இல்லைன்னா என்னால் அதை அழுத்த முடியாது.
அதனாலதான்
அருமையா இது உருவாக்கப்பட்டிருக்கு.
பை மை எனர்ஜி, பை மை டிசர்வ் அண்ட் நேச்சர் சப்ளை மை இன்கிரீடியன்ட், இட் இஸ் மேனுஃபேக்சர்.
என்னுடைய சக்தியால, என்னுடைய விருப்பத்தினால இந்த இயற்கை அதுக்கான மூலப்பொருட்களை வழங்குது, இது உருவாக்கப்பட்டிருக்கு.
So you are manufacturing different bodies, but our real sense is covered.
அதனால வெவ்வேறு வகையான உடலை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்முடைய உண்மையான புலன்கள் மூடப்பட்டிருக்கு.
So that transcendental sense can be discovered when we give up the sense, this material sense gratificatory process, by creating different kinds of body.
அதனால அந்த உன்னதமான புலன்களை எப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, எப்ப நம்ம இந்த பௌதிகமான புலன் இன்பத்துக்கான வழிமுறையால வெவ்வேறு வகையான உடல்களை உருவாக்குறத நிறுத்துறோமோ அப்போ.
That is the profit of Krishna consciousness.
அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வோட பலன்.
So the people of modern civilization, they have no information about this, how this body is being created. That's simply busy with the present problem, that's all.
இந்த நவீன நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உடல் எப்படி உருவாக்கப்பட்டதுன்ற பத்தின தகவலே கிடையாது. அவர்கள் வெறுமனே இப்ப இருக்கிற பிரச்சனையில மட்டும்தான் மும்முரமா இருக்காங்க, அவ்வளவுதான்.
Present problem is not problem. We are eternal. Our problem is eternal.
இப்ப இருக்கிற பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. நம்ம நித்தியமானவர்கள், நம்முடைய பிரச்சனையே நித்தியமானது.
Therefore, the modern age, the people are not very intelligent. They are advertising themselves that they are very much advanced. Actually, they are fools.
அதனாலதான் இந்த நவீன யுகத்துல மக்கள் ரொம்ப புத்திசாலிகள் கிடையாது. அவர்கள் ரொம்ப முன்னேறி இருக்கிறதா அவங்களே விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவர்கள் முட்டாள்கள்.
And it is folly to be wise where ignorance is bliss. The whole world is full of ignorance. Therefore, we are trying to please this Krishna consciousness. It is our folly. It is our folly. The crying in the wilderness.
அறியாமை ஆனந்தமாக இருக்கும் இடத்துல புத்திசாலித்தனமா இருக்கிறது முட்டாள்தனம். இந்த உலகம் மொத்தமும் அறியாமையில் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறோம். இது எங்களுடைய புத்திசாலித்தனம் பாருங்க, இது எங்களுடைய புத்திசாலித்தனம். நாங்க வனத்துல வந்து அழுதுட்டு இருக்கோம்.
But we cannot stop this business. They may think that why you are nonsense people, you have given up everything, you are chanting Hare Krishna, you are all fools, you are not enjoying life.
ஆனா நம்மால இதெல்லாத்தையும் நிறுத்திட முடியாது. அவங்க நினைக்கலாம், ஏன் நீங்க இந்த மாதிரி அபத்தமானவங்களா இருக்கீங்க, ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கெல்லாம் முட்டாள்கள், நீங்கெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்க
மாட்டேங்கிறீங்க. Our business is to satisfy the Supreme. That is my real sense gratification.
அவங்க வேணா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், நாங்க அவங்களோட செய்யறதுக்கு ஒன்னும் இல்லைன்றதால எங்களுடைய கடமை முழுமுதல் கடவுளை திருப்திப்படுத்துறது, அதுதான் எங்களுடைய உண்மையான புல இன்பம்.
I have got my senses. As soon as I use it for my satisfaction, it is material. And as soon as I use them for Krishna's satisfaction, it is spiritual. That's it.
எனக்கு எனது புலன்கள் இருக்கு, அதை என்னுடைய திருப்திக்காக பயன்படுத்தினா அது பௌதிகமானது, அதையே கிருஷ்ணருடைய திருப்திக்காக நான் பயன்படுத்திட்டேன்னா உடனே அது ஆன்மீகமாயிடுது, அவ்வளவுதான்.
Try to understand the distinction between material and spiritual. Material means this, I have to act. Acting means I have to act with my senses, with my desires, with my thinking, feeling, willing, so many things, because that is original.
இந்த பௌதிகம் ஆன்மீகம் ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்னன்றதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. பௌதிகம் அப்படின்னா இப்ப நான் செயல்பட்டு தான் ஆகணும், செயல்படுறது என்னுடைய புலன்களை வச்சுதான் நான் செயல்பட முடியும். இப்போ என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய சிந்தனையின்படி, என்னுடைய உணர்ச்சிகளின்படி தான் இந்த விஷயங்களை நான் செய்யணும், ஏன்னா அதுதான் இயற்கையானது.
You cannot stop your thinking, feeling, willing, working. Because that is your original nature. You are living entity.
உங்களுடைய சிந்தனை, உணர்வு, விருப்பு, செயல்படுறது இதெல்லாத்தையும் நிறுத்த முடியாது, ஏன்னா அதுதான் உங்களுடைய இயற்கையான குணம், நீங்க ஒரு உயிர்வாளி.
If you have no thinking, feeling, willing, desire or working, then what is the difference between you and the stone?
இப்ப நீங்க விருப்பப்படல, ஆசைப்படல, செயல்படல, எந்த உணர்வும் இல்லாம இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கும் ஒரு கல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
You are not stone. Some philosophers are trying to make you stone, but that is not possible. You cannot become stone.
நீங்க கல்லு கிடையாது. சில கொள்கைவாதிகள் உங்களை கல்லு ஆக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, ஆனா அது சாத்தியம் இல்லை, நீங்க கல்லு ஆக முடியாது.
So the whole process is to rectify, to purify your senses. And the purified sense means, instead of using the senses for this so-called material happiness, one has to utilize the senses for happiness of Krishna.
அதனால இந்த மொத்த வழிமுறையுமே சீர்திருத்திக் கொள்வதற்கானது, புலன்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கானது. அதாவது தூய்மைப்படுத்தப்பட்ட புலன்கள் அப்படின்னா நம்முடைய புலன்களை பேரளவிலான இந்த பௌதிக சுகத்துக்காக ஈடுபடுத்துறதுக்கு பதிலாக அதை கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக நம்ம உபயோகப்படுத்தணும்.
That is purified, sir.
அதுதான் தூய்மை அடைந்த புலன்கள்.
The example, the vivid example is Arjun. Arjun was not willing to fight to satisfy his senses. He thought that if I do not kill my brother or nephews or my grandfather or my teacher, the other side, that will make me happy.
இதுக்கு ஒரு பொருத்தமான உதாரணம்னா அர்ஜுனன். அர்ஜுனன் சண்டை போட விரும்பல, அவனுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சான். அவன் என்ன நினைச்சான்னா, நான் என்னுடைய உறவினர்கள் கூட, சகோதரர்கள் கூட, பாட்டனார் கூட, ஆசிரியர் கூட, எதிரணியில் இருக்கிறவங்க கூட நான் சண்டை போடல அப்படின்னா அது என்ன சந்தோஷப்படுத்தும்? அவங்கள நான் கொன்னுட்டேன்னா அப்ப என்னுடைய இன்பம் எங்க இருக்க முடியும்?
This is material calculation. Because he was giving more importance to the material body. What is his brother? What is his grandfather, a teacher. You are seeing the material, just like what is our calculation.
இதெல்லாம் பௌதிகமான கணக்கு, ஏன்னா நீங்க இந்த ஜட உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. இப்ப இந்த சகோதரன், பாட்டனார், ஆசிரியர் என்றதெல்லாம் என்ன? இதெல்லாமே பௌதிகமான பார்வை. இப்போ நம்முடைய கணக்கு என்ன?
I am thinking somebody my friend and another body is my enemy. Why? Because I make distinction on the bodily plane.
சில பேர் என்னுடைய நண்பர்களா நான் பார்க்கிறேன், சில பேர் என்னுடைய எதிரிகளா நான் பார்க்கிறேன். ஏன்? ஏன்னா நான் இந்த உடல் என்ற தளத்தில் இந்த வித்தியாசத்தை பார்க்கிறேன்.
ஐ சே அமெரிக்கன் மை ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யன்ஸ் தேர் மை எனிமீஸ். வாய்
நான் சொல்றேன், அமெரிக்கர்களா, ஓ அவங்க என்னுடைய நண்பர்கள். ரஷ்யர்களா, ஓ அவங்க என்னுடைய எதிரிகள். ஏன்?
What is the platform of this distinction? The platform is body.
எந்த தளத்தில் இந்த வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன்? இந்த உடல் என்ற தளத்தில்.
Because one has got the Russian body by somewhere other. Another body has got American body. I am making distinction.
ஏன்னா எப்படியோ ஒருத்தன் ரஷ்ய உடலை பெற்றிருக்கான், இன்னொருத்தன் அமெரிக்க உடலை பெற்றிருக்கான். அதனால நான் இந்த வித்தியாசத்தை பார்க்கிறேன்.
So, this distinction is on the material platform.
அதனால இந்த வித்தியாசம் எல்லாம் பௌதிக தளத்தில் தான் இருக்கு.
And the spiritual platform, there is no such distinction because it is simply spirit.
ஆன்மீக தளத்தில் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா அங்க வெறும் ஆன்மீகம் தான் இருக்கு.
வித்யா விநாய சம்பன் பிராமணி கவிஹஸ்தினி சுனிச்சீச்ச சபாகிச்ச பண்டிதா சமது. One who is பண்டிதா. Pandita means learned. He does not make any distinction between a learned Brahmin or a dog or a cat or a cow because he sees the spirit.
Panditana iruka kudivan, panditana appadina katra arindavan, avan oru brahmana, nai, poona, pasu ivigalukku mathiyila endha vidyasathayum paakkaradilla. Yenna avan aathmava paakkaran.
So we have come to that spiritual platform. We have to give up our this sense gratification process, and that is the teaching of Lord Chaitanya.
Anala namma inda aanmiga thalathukku varanum, namma inda pulaninbathukana valimurigal ellam kai vidanum. Yenna Chaitanya Mahaprabhu oda bodhanigal adu.
And Chaitanya Mahaprabhu practically demonstrated how to adopt that life of pure sense gratification or pure utilization of the senses. He said, Jive Sharupai Nitya Krishna Das.
Chaitanya Mahaprabhu nadaimurayila namakku seyalpaduthi kaattirukkar. Eppadi inda thoomiyana pulaninbam alladhu thoomiya inda pulangalai upayogapaduthi kolradhu endradha அவர் சொல்றார். ஜீவே ஸ்வரூப ஹோய் நித்ய கிருஷ்ணதாஸ்.
ஜீவே ஸ்வரூப மீன் தி ரியல் நேச்சர் ஆஃப் தி லிவிங் என்டிட்டி இஸ் இட்டர்னல் சர்விட்டர், இட்டர்னல் சர்வெண்ட் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா.
ஜீவே ஸ்வரூப ஹோய் அப்படின்னா ஒரு உயிர்வாளியோட உண்மையான குணம் நித்தியமான பகவான் கிருஷ்ணருடைய சேவகன்.
தி சேம் திங் What Krishna taught in the Bhagavad Gita, Chaitanya Mahaprabhu taught also.
அதே விஷயம்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன போதிச்சாரோ அதே தான் சைத்தன்ய மகாபிரபுவும் போதிக்கிறார்.
In his this Bhagavad Dharma teaching, and practically he showed how to do it. That is his special.
இந்த பாகவத தர்மத்தினுடைய போதனைகள் எல்லாம் நடைமுறையில எப்படி அதை செய்யறதுன்றத காட்டப்படுது. அதுதான் அவருடைய விசேஷ தன்மை.
லார்ட் கிருஷ்ணா சேட் சர்வதன்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பஜ. யூ கிவ் அப் ஆல் யுவர் மெட்டீரியல் என்கேஜ்மெண்ட், சிம்பிளி ஜஸ்ட் சரண்டர் டு மீ.
பகவான் கிருஷ்ணர் சொன்னார், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா, உங்களுடைய பௌதிக ஈடுபாடுகள் எல்லாம் விட்டுட்டு என்னிடத்துல சரணடைந்தாலே போதும்னார்.
I shall give you all protection from all reaction of your past sinful activities.
உனக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து உன்னுடைய கடந்த கால பாவ செயல்களின் விளைவுகளில் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன்.
பிகாஸ் வி ஆர் கிரியேட்டிங் அவர் நெக்ஸ்ட் பாடி இன் திஸ் லைஃப்.
ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில நம்முடைய அடுத்த உடலை உருவாக்கிட்டு இருக்கோம்.
இஃப் வி பிகம் சீன்ஃபுல் ஆர் இஃப் வி ஆக்ட் ஓன்லி சீன்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தென் வி கெட் நெக்ஸ்ட் பாடி வெரி லோவர் கிளாஸ் ஆஃப் பாடி.
இப்ப நம்ம பாவைகள் ஆயிட்டோம் அப்படின்னா அல்லது பாவகரமான செயல்கள்ல தான் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா அப்போ நம்முடைய அடுத்த உடல் ரொம்ப தாழ்ந்த ஒரு வகையான உடலா இருக்கும்.
So many varieties of bodies. And if we act nicely, piously, then we get better body. Urdhanga chanti sattva swa.
ஒரு மலத்தில் இருக்கக்கூடிய புழுவா கூட இருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ வகையான உடல்கள் இருக்கு. இப்ப நம்ம நல்லா செயல்படுறோம், புண்ணியமான செயல்கள் செய்யறோம்னா அப்ப நமக்கு சிறந்த உடல் கூட கிடைக்கலாம். ஒரு தொம் கச்சந்தி சத்வஸ்தா.
Those who are acting, those who are situated on the platform of goodness, they are promoting their existential status in higher planet.
செயல்படக்கூடியவர்கள்லாம் சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடியவங்கள் எல்லாம் உயர் கிரகங்களுக்கு இருக்கிறதுக்கான முன்னேற்றத்தை அடையறாங்க.
ஊர்தங்கச்சந்தி சஸ்வஸ்தா மத்தி திஷ்டந்தி ராஜசா. And those who are in the modes of passion, they will remain here.
யாரெல்லாம் ரஜோகுணத்தில் இருக்காங்களோ அவங்க இங்கேயே இருப்பாங்க.
And ஜகன்னகுணவித்திஸ்தா அதோகச்சந்தி தாமசா. And those who are very addicted to all abominable habits.
Jaganya guna vrittistha adoga chanti tamasa. Yarella romba aruvarapana seyalgalle adimai pattirukkaangalo.
They are clearing their way to hellish life.
Avargalla naraga vaalkaikana thanudaiya paadhaiyai sutapaduthraanga.
So, to abominable life is these four principles.
அருவருப்பான வாழ்க்கை அப்படின்னா இந்த நான்கு விஷயங்கள்
that we are trying to avoid.
அதெல்லாம் தான் நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறோம்.
So Lord Chaitanya's teaching, the sum and substance of his teaching is to understand that we are eternal servant of God.
அதனால பகவான் சைத்தன்யருடைய போதனைகளுடைய சாரம் என்னன்னா நம்ம நித்தியமான கடவுளுடைய சேவகன்.
And if we immediately engage our energy to satisfy Krishna, then immediately we are transferred to the spiritual platform.
நம்முடைய சக்தியை நம்ம கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஈடுபடுத்தணும் அப்படின்னா உடனடியாக நம்ம ஆன்மீக தளத்துக்கு மாற்றப்படுகிறோம்.
And if we stick to that activities on the spiritual platform, then as assured by Lord Krishna, then after leaving this body, we go back to Krishna, Vrindavan, go back to Godhead, back to home. That is our peaceful, eternal peaceful life.
நாம இந்த ஆன்மீக தலத்திலான செயல்களிலேயே ஒன்று இருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் உத்தரவாதம் கொடுக்கறது போல இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் மீண்டும் கிருஷ்ணர் இடத்துல போய் விருந்தாவனத்தில் பகவானுடைய திருநாட்டுக்கு திரும்பி செல்வோம். அதுதான் நம்முடைய அமைதியான ஆனந்தமயமான வாழ்க்கை. அதுக்காக தான் நம்ம முயற்சிக்கணும். மிக்க நன்றி. எங்க அந்த பொண்ணு? ஏன் கிருஷ்ணருக்கு வெளிச்சக்தி இருக்கு?
Why not?
ஏன் கூடாது?
First of all say why not? Why what is your objection?
முதல்ல ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. எதனால ஏற்க மறுக்கிறீங்க? அவர் தூய்மையானவர். எல்லாமே அவரை பற்றியது தூய்மையானது. அவர் தூய்மையானவர்
தான்.
அவர் எப்பவுமே தூய்மையானவர் தான்.
சப்போஸ் you are very nice girl, nice. Because you pass some urine or stool, that does it mean that you are bad?
இப்போ நீங்க ஒரு நல்ல பொண்ணா இருக்கீங்க, அது நல்லது. ஆனால் இப்போ நீங்க ஒரு மலமோ ஜலமோ கழிச்சிட்டீங்கன்னா அதுக்காக நீங்க மோசமானவங்க அர்த்தமா?
Does it mean then?
அப்படியா? அப்புறம் என்ன?
The urine may be bad, the stool may be bad, but because you passed urine or stool, you are not bad.
சிறுநீரோ மலமோ நீங்க கழிச்சது கெட்டதா இருக்கலாம், ஆனால் சிறுநீரோ மலத்தையோ கழிச்சதுக்காக நீங்க கெட்டவங்க இல்ல.
Is it clear?
தெளிவா இருக்கா?
Krishna has got this external energy, that does not make Krishna bad. Try to understand.
கிருஷ்ணருக்கு வெளிச்சக்தி இருக்குன்றதுனால அது கிருஷ்ணரை கெட்டவர் ஆக்கிடுறது கிடையாது. புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
If somebody asks is, oh, you are so nice, God nice, why you are passing stool and urine? Is that any argument?
ஓ, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, ஏமா நீ வந்து மலை ஜலம் எல்லாம் கழிக்கிற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது வாதம் பண்ண முடியுமா?
I am just speaking on the argument, sir. Is that any good argument?
ஒரு விவாதத்துக்காக தான் நான் கேட்கிறேன். அப்படி விவாதிச்சா அது நல்ல விவாதமா?
Because you are very good, you shall not pass stool and urine.
நீங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்றதுனால மலை ஜலம் எல்லாம் கழிக்க கூடாதா?
Or because you are very good, therefore your urine and stool also be very good.
அல்லது நீங்க ரொம்ப நல்லவங்கன்றதால உங்களுடைய மலை ஜலம் எல்லாம் ரொம்ப நல்லதாயிடுமா?
Is that any argument?
இதுல ஏதாவது விவாதம் இருக்கா?
So similarly, if Krishna has created this external energy, that is for his satisfaction, that's all.
அதே மாதிரி தான் இப்ப கிருஷ்ணர் அவருடைய வெளிச்சக்தியை உருவாக்கியிருக்காருன்னா அது அவருடைய திருப்திக்காக தான் செய்திருக்காரு, அவ்வளவுதான்.
But why should you take? If we are confident about Krishna's goodness, why should he bother about Krishna's stool and urine?
Ana Krishnarudaiya nalla vishayangalla neenga nambikkaiyoda irukkeenga na appo yen Krishnarudaiya mala jalatha patti thondaravadireenga?
Why not directly Krishna?
Yen neradiya Krishnare koodadhu?
Let Krishna pass any amount of stool and urine. We have nothing to do with that. So let there be external energy. We have nothing to do with that.
Krishna, yappalu vena mala jalam kalikitto. Namma adoda seiya vendiyathu eduvum illa. Adhe mari Krishnarukku veli sakthi irundittu potume namma adoda seiya vendiyathu eduvume kediyathu.
You cannot say, oh, Krishna is all good, therefore his urine and stool.
நீங்க என்ன சொல்ல முடியாதுன்னா கிருஷ்ணர் ரொம்ப நல்லவர், அதனால அவருடைய மலமும் ஜலமும்
I'm just trying to understand. His urine is also good. That's a different thing.
இத முதல்ல புரிந்துக்க முயற்சி பண்ணுங்க. அவருடைய சிறுநீர் கூட நல்லதுதான், அது வேற விஷயம்.
I mean to say, if this is an argument that because Krishna is good, he should not pass urine and stool, there is no argument.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப கிருஷ்ணர் நல்லவர் என்றதால அவர் மலை ஜலம் கழிக்க கூடாதுன்னு சொன்னா அது ஒரு வாதமே கிடையாது.
இட் இஸ் நாட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி இஸ் நாட் அஃபெக்டிங் கிருஷ்ணா.
வெளிச்சக்தியானது கிருஷ்ணரை பாதிப்பதில்லை.
இது யூரின் அண்ட் ஸ்டூல் இஸ் அஃபெக்டிங் இஸ் தேர் ஆர் சம் some worms, they are very much attracted with this stool.
மலமும் ஜலமும் பாதிக்குது அப்படின்னா இப்போ அதுல நிறைய புழுக்கள் இருக்கு, அவைகள் எல்லாம் அந்த மலத்துல ரொம்பவும் கவர்ச்சி அடைஞ்சிருக்கு.
They are also creatures of Krishna. Similarly, this material nature, external energy of Krishna is Krishna's. There's undoubtedly it is Krishna's.
அவைகளும் கூட கிருஷ்ணருடைய படைப்பு தான். அதே மாதிரி இந்த ஜட இயற்கை கிருஷ்ணருடைய வெளிப்புற சக்தியாயிருந்தாலும் அதுவும் கிருஷ்ணருடைய தான், சந்தேகமே இல்லை, அது கிருஷ்ணருடையது தான்.
பட் தட் ஒன் கிளாஸ் ஆஃப் லிவிங் என்டிட்டிஸ் தே ஆர் அட்ராக்டட் பை இட்.
ஆனா இந்த புழு மாதிரியான உயிரினங்கள் அதுல கவர்ச்சி அடைஞ்சிருக்கு.
We should not be attracted. That should be avoided because we are not going to be worms or the stool.
அதனால நம்ம அதுல கவர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மலத்தில் இருக்கக்கூடிய புழுவா இருக்க போறதில்லை.
Krishna, if he cannot, there are many arguments. If you ask question, why the government has created this criminal department?
இந்த மாதிரி நிறைய வாதங்கள் இருக்கு. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ ஏன் அரசாங்கம் இந்த குற்றத்துறையை வச்சிருக்கு?
Is that valid question?
அது மதிப்புள்ள ஒரு கேள்வியா என்ன?
The jail department is criminal department. Prison, where citizens are put into jail and given trouble.
இந்த சிறைத்துறை இருக்கு, அது குற்றவாளிகளுக்கான துறை. இந்த சிறையில பிரஜைகளை போட்டு அங்கு அவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கப்படுது.
If the prisoner says, why the American government has created this prison department, is that valid question?
இப்போ அந்த கைதிகள் கேட்கிறாங்க, ஏன் இந்த அமெரிக்க அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சிறைத்துறையை உருவாக்கியிருக்குன்னு கேட்டாங்கன்னா, அது மதிப்புள்ள கேள்வியா?
The American government may create prison departments, that by why you are interested there.
அமெரிக்க அரசாங்கம் வேணா இந்த சிறைத்துறைய உருவாக்கி இருக்கலாம், ஆனா நீ அதுல ஆர்வம் உடையவனா இருக்க?
Why you are going there?
நீயே அங்க போற?
Real position is because you are criminal, therefore government has to create such department.
உண்மையான நிலை அது. ஏன்னா நீ குற்றவாளின்றதுனால அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு துறையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு.
This material energy is created by Krishna because there are some living entities who are not to satisfy Krishna but satisfy their senses.
இந்த ஜட சக்தியை கிருஷ்ணர் உருவாக்கி இருக்கார். ஏன்னா இந்த உயிர்வாளிகள்ல சில பேர் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாம அவங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு முயற்சிக்கிறாங்க.
For them it is all right, your field of activity is here.
அவங்களுக்காக தான் இது இருக்கு. சரி, இது உன்னுடைய செயல்பாட்டுக்கான இடம்னு.
It is not Krishna's desire. It is fulfill your desire.
இது கிருஷ்ணருடைய விருப்பம் அல்ல, இது உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணிருக்கிறது.
Because in the spiritual world, Krishna is supreme, but if you cannot tolerate Krishna supreme, even here there are so many, why there should be God? I am God.
ஏன்னா ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் தான் பரம புருஷர். ஆனா நீங்க கிருஷ்ணருடைய அந்த உச்சத்தன்மையை பொறுத்து கொள்ள முடியாம இங்க கூட பாத்தீங்க அப்படின்னா, ஏன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும், நான் தான் கடவுள் என்றோம்.
I am God.
நான் தான் கடவுள் என்றோம்.
Are you God?
நீங்க கடவுளா?
But you have got this mean mentality that I am God. You cannot qualify yourself. You do not know what is God, what is the meaning of God. You are claiming God. Because you do not want to serve God. That is your mentality.
ஏன்னா நான் கடவுள் என்ற இந்த மனநிலை உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு நீங்களே யாருன்னு தெரியல. உங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியல. கடவுளுக்கான அர்த்தம் தெரியல. ஆனா நீங்க நான் கடவுள்னு சொல்லிக்கிறீங்க. ஏன்னா நீங்க கடவுளுக்கு சேவை செய்ய விரும்பல. அதுதான் உங்களுடைய மனநிலை.
So for these last lowest class of man, there is external energy.
அதனால இந்த இறுதியான கீழ்நிலை மனிதர்களுக்காக தான் இந்த வெளிச்சக்தி இருக்கு.
As a man, they will not abide by the laws of the state. They will repeatedly break it. Therefore, all right to go there and do whatever you like.
சில பேர் நாட்டோட சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்க அந்த சட்டத்தை மீறிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான், சரி நீ அங்க போய் என்ன வேணாலும் செய்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க போடுறாங்க.
That is not government's intention that people go there and indulge in unrestricted gambling.
அது அரசாங்கத்தோட எண்ணமே கிடையாது. மக்கள் அங்க போகணும், கட்டுப்பாடு இல்லாத சூதாட்டத்தில் ஈடுபடணும்ன்றதெல்லாம்.
And there that Mr. Bhattacharya told me that sometimes some rich man goes there with all his wealth and stake it, and when he's lost he fires himself and the gambling managers pulls him down and throws him.
திரு பட்டாச்சாரியா எனக்கு சொன்னாரு, சில சமயத்தில் செல்வந்தர்கள் அங்க போறாங்க, அவங்களோட மொத்த சொத்தையும் அங்க பணையம் வச்சு விளையாடுறாங்க, அதை இழந்ததுக்கு அப்புறம் அவங்களே நெருப்பு வச்சு எரிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த சூதாட்ட விடுதியோட நிர்வாகி அவங்கள தூக்கி எரிஞ்சிடுறாங்க.
There is no law for such killing or such homicide or anything. Do whatever you like.
அந்த மாதிரி கொலை பண்றதுக்கோ அல்லது அந்த மாதிரி தன்னை அழிச்சுக்கிறதுக்கோ எந்த ஒரு சட்டமும் அங்கெல்லாம் கிடையாது. நீங்க என்ன வேணா செய்துக்கலாம்.
So there is a class of man.
பாருங்க, இந்த வகையான மனிதர்களும் இருக்கிறாங்க.
Just like liquor shop. Liquor shop is licensed by the government. Does it mean the government is encouraging that you become drunkard?
இப்போ உதாரணத்துக்கு மதுபான கடை இருக்கு. இப்போ இந்த மதுபான கடைக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்குது. அதுக்காக இப்ப அரசாங்கம் உங்களை குடிகாரன் ஆகணும்னு ஊக்குவிக்குதா?
பட் government is giving this license because there is a class of men who must drink and they will violate all diet. Let them have.
அரசாங்கம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில மக்கள் இருக்காங்க, அவங்க எப்படினாலும் குடிச்சுதான் ஆகணும், அவங்க எல்லாத்தையும் மீறிக்கிட்டு தான் இருப்பாங்கன்றது தெரியும், அதனால சரி இருக்கட்டும்னு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது.
Similarly, there are two kinds of living entities, nitya baddha, nitya mukta, eternally liberated and eternally conditioned.
அதே மாதிரி ரெண்டு வகையான உயிரினங்கள் இருக்காங்க, நித்திய பத்தா நித்திய முக்தா, நித்தியமா விடுதலை அடைந்தவர்களும் நித்தியமா கட்டுண்டவர்களும்.
They will never agree to abide by God. Therefore, for them, this material world, external energy, all that you do, whatever you like, you do according to.
இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டுண்டவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்காக இந்த ஜட உலகம் இருக்கு, இந்த வெளிச்சக்தி இருக்கு, சரி நீ என்ன வேணுமோ அதை செய்துக்கோ.
But still there is canvassing work. God sends his son to canvass. This is not your right engagement, please come back to home, back to God.
ஆனாலும் பிரச்சார வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. கடவுள் அவரது மகன்களை பிரச்சாரத்துக்காக அனுப்புறார், ஓ இதெல்லாம் உங்களுடைய சரியான ஈடுபாடு கிடையாது, தயவு செய்து நீங்க மீண்டும் பகவானுடைய திருநாட்டை சென்றடைங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க.
Krishna comes, God himself comes, he sends his devotees, he comes as a devotee just to again reclaim them, but they are so stubborn, they will not give up this habit.
கிருஷ்ணர் வர்றார், கடவுளே வர்றார், அவருடைய பக்தர்களை அனுப்புறார், அவரே அவருடைய பக்தரா வர்றார், மறுபடியும் அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்காக. ஆனா அவர்களை ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க, அவங்க இந்த பழக்கத்தை விடவே மாட்டாங்க.
Even in their so-called spiritual cultivation, they are thinking that I am God. I am the mover of the sun, I am the mover of the moon, I am the supreme in this way. That is the disease.
அவங்களுடைய பெயரளவிலான ஆன்மீக வளர்ச்சியில கூட பாத்தீங்கன்னா, நான் கடவுள், நான் தான் சூரியனை இயக்கிட்டு இருக்கேன், நான் தான் சந்திரனை இயக்கிட்டு இருக்கேன், நான் தான் பரமபுருஷர், இந்த மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய வியாதி.
As for the diseased person, there is a hospital. There is operation is going on, so many severe things are going on. Similarly, for the criminal, there is prison department.
ஒரு வியாதியஸ்தனுக்கு ஏத்த மாதிரி மருத்துவமனை இருக்கு, அங்க அறுவை சிகிச்சை நடக்குது, எத்தனையோ தீவிரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி குற்றவியல் துறையும் இருக்கு, அரசாங்க சிறைத்துறையும் இருக்கு.
So there, it is not the government's desire that there should be hospital or prison house. They can save so much money.
மருத்துவமனை இருக்கிறதோ சிறைத்துறை இருக்கிறதோ வந்து அரசாங்கத்தோட விருப்பம் கிடையாது. அவங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும்.
But the people want it.
ஆனா மக்கள் அதை விரும்புறாங்க.
A class of man, third class man, they want this. They want to be diseased, they want to be criminals. So there must be some department for them.
அதுக்குன்னு வகையான மனிதர்கள் இருக்காங்க, மூணாம் தரமான மனிதர்கள். அவங்க இதை விரும்புறாங்க. அவங்க வியாதியஸ்தனா இருக்கணும், அவங்க குற்றவாளியா இருக்கணும்னு விரும்புறாங்க. அதனால அப்ப அவங்களுக்கு ஏற்ற இந்த துறைகள் எல்லாம் இருந்துதான் ஆகணுமா இருக்கு.
Just like Monte Carlo.
Monte Carlo மாதிரி.
So this is a facility for the living entities, for the slight independence which has been given by God to them, that's all.
அதனால கடவுள் உயிர்வாளிகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த சிறிதளவு சுதந்திரத்துக்கான வாய்ப்பு தான் இது.
The material energy is there, not by Krishna's own will. You want it, therefore there. Is that clear? Yeah.
அதனால இந்த ஜட சக்தி இருக்கு, ஆனா அது கிருஷ்ணருடைய விருப்பத்தினால இல்ல, நீங்க வேணும்ன்றதுனால, அதனாலதான் அது இருக்கு. இப்ப தெளிவா இருக்க?
Is that possible? How many people are coming to become Krishna conscious?
இதுக்கு மேல இருக்காது. அது சாத்தியமா? எவ்வளவு மக்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வர போறாங்க?
Therefore it must remain. Why do you grudge? But you be careful. That's all. That is your business.
அதனாலதான் அது அப்படியே இருக்கணும். நீங்க எரிச்சல் அடையறீங்க, ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். அது உங்களோட வேலை. வேற எதுவும் கேள்வி இருக்கா? அந்த சுதந்திரத்தை பறிச்சிட்டு கிருஷ்ணர் நம்ம அவர்கிட்ட சரணடையணும்னு சொல்லி நம்மளை நிர்பந்திக்க வேண்டலாமா? ஏன்னா நம்ம கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால.
Yes, you can request him.
ஆமா, நீங்க அவர்கிட்ட வேண்டலாம்.
And he sometimes forces, he puts in such circumstances that he has no other way than to surrender to Krishna.
அவர் சில சமயத்தில் நிர்பந்திக்கவும் செய்யறார். அவர் ஒரு குறிப்பிட்ட சூழலில் உங்களை வச்சாருன்னா நீங்க அவர்கிட்ட சரணடைய தவிர வேற வழி இல்லாம போயிடும்.
There is special favor. There is special favor.
அது விசேஷ கருணை.
My spiritual master wanted me to preach, but I did not like it. But he forced me. Yes, that is my practical experience.
என்னுடைய குரு மகாராஜர் நான் பிரச்சாரம் செய்யணும்னு விரும்பினார், ஆனா நான் அதை விரும்பல, ஆனா அவர் என்னை நிர்பந்திச்சார். ஆமா, அது என்னுடைய நடைமுறை அனுபவம்.
I had no desire to accept the sannyas order and preach, but my spiritual master wanted it. I am not very much inclined, but he forced me.
நான் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபடணும்ன்றது என்னுடைய விருப்பம் இல்லை, ஆனால் என்னுடைய குரு அதை விரும்பினார். நான் அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அவர் என்னை நிர்பந்திச்சார். அதுவும் செய்யப்படுறது உண்டு, அது விசேஷ கருணை.
When he forced me at that time, I thought that what is this? What? I am committing some mistake or what is that? I was puzzled.
அவர் என்னை நிர்பந்திச்ச போது நான் நினைச்சேன், என்ன இது, நான் ஏதாவது தப்பு பண்றனோ, அல்லது என்ன இதுவா இருக்கும். அப்படின்னு எனக்கு புதிரா இருந்தது.
பட் லிட்டில் ஆஃப்டர் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபேவர் ஷோன் டு மீ.
ஆனா அதுக்கு கொஞ்ச பிறகு என்னால புரிந்து கொள்ள முடிஞ்சது என்னன்னா அதுதான் எனக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய கருணை அப்படின்னு.
சோ வென் கிருஷ்ணா ஃபோர்ஸ் சம்படி டு சரண்டர் தட் இஸ் கிரேட் ஃபேவர்.
அதனால கிருஷ்ணர் யாரையாவது சரணடைய சொல்லி நிர்பந்திக்கிறாருன்னா அது பெரிய கருணை.
பட் ஜெனரலி ஹி டஸ் நாட் டு சோ.
ஆனா பொதுவா அவர் அதை செய்யறது இல்ல.
பட் ஹி டஸ் சோ டு எ பர்சன் ஹூ இஸ் வெரி சின்சியர் டு கிருஷ்ணா சர்வீஸ். பட் அட் தி சேம் டைம் ஹி ஹாஸ் காட் ஸ்லைட் டிசைர் ஃபார் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட். இன் தட் கேஸ் ஹி டஸ்.
ஆனால் அவர் அதை செய்யறாருன்னா கிருஷ்ணருக்கான சேவையில அவர் ரொம்ப தீவிரமா இருக்கார். ஆனா அதே சமயத்தில் அவருக்கு புலன் இன்பத்துக்கான சிறிதளவு ஆசையும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு அதை செய்யறார்.
தட் திஸ் ஃபூலிஷ் பர்சன் டஸ் நாட் நோ தட் மெட்டீரியல் ஃபெசிலிட்டி வில் நெவர் மேக் ஹிம் ஹாப்பி அண்ட் ஹீ சின்சியர் seeking my fever.
அதாவது இந்த முட்டாளுக்கு தெரியாது எந்த பௌதிக வசதிகளும் இவனை சந்தோஷப்படுத்தாதுன்றது. ஆனா என்னுடைய கருணையை வேண்டதுல இவன் ரொம்ப தீவிரமா இருக்கான்.
He is foolish. Therefore, whatever resource, little resource he has got for material enjoyment, break it.
ஆனா அவன் முட்டாளா இருக்கிறதுனால அவனுக்கு பௌதிக இன்பத்துக்கான என்ன எல்லாம் வசதி இருக்கோ அதை எல்லாத்தையும் உடைச்சு போட்டுடு.
Then he will have no other alternative than to surrender.
அப்போ அவன் என்கிட்ட சரணடைய தவிர வேற எந்த வழியும் அவனுக்கு இருக்காது.
That is stated in the Bhagavad Gita. Srimad Bhagavat.
அது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
ஜஸ்யாம் அனுக்ரிஹ்ணாமி ஹரிசீத தனம் சனை. Krishna says that if I do somebody special favor, then I make him poverty stricken.
Yasyaham anugrahami harishe tatanam sanai. Krishna enna solraru na ipo yaarukavadhu na romba vishesha karunai kodukuren appadina avana yelmayanavana aakidren gar.
I take away all his means of sense enjoyment.
அவனது புலன் இன்பத்துக்கான வசதி என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
Because here in this material world, everyone is trying to be happy by earning more money, by business, by service, by this way, that way.
ஏன்னா இங்க இந்த பௌதிக உலகத்துல எப்படியோ வியாபாரத்தினாலேயோ சேவை பண்றதுனாலயோ அல்லது இந்த விதத்திலயோ அந்த விதத்திலயோ பணம் சம்பாதிச்சு அதனால மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சிக்கிறாங்க.
But in special cases, Krishna makes his business or service unsuccessful.
ஆனால் விசேஷமான கருணையை கொடுக்கும்போது கிருஷ்ணர் அவனுடைய வியாபாரத்தையோ அல்லது அவனுடைய வேலையோ தோல்வி அடைய வைக்கிறார். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா?
At that time, he has no other alternative than to surrender to Krishna.
அந்த சமயத்தில் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறத தவிர அவனுக்கு வேற வழியே இருக்காது.
But sometimes when you are unsuccessful in our business attempt or earning attempt, we become sorry.
ஆனா சில சமயம் நம்ம வியாபாரத்திலேயோ அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியிலேயோ நம்ம வெற்றி அடையாம போயிட்டோம்னா ரொம்ப வருத்தப்படுறோம்.
That Krishna is cruel upon me. That I could not sustain this. But there is his favor. Special favor.
Oh, Krishna romba koduramanavar. Ennala idhula avar mela nambike vekka mudiyala. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அவருடைய கருணை, அவருடைய விசேஷ கருணை.
This is understand like that.
இப்படிதான் இதை நீங்க புரிந்து கொள்ளணும்.